சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 6, 2021. தலைப்பு: கடவுள் ஒரே காரணமும் படைப்பாளரும். கோல்டன் உரை. சங்கீதம்: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா, எரேமியா. கர்த்தர்க்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும், சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பேரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமியானது புல்லையும், தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும், தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் மகா மச்சங்களையும், ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும், சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும், ஊரும் பிராணிகளையும், காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும், ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும், பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமியனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பூமியில் உள்ள சகல மிருகஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஆறாம் நாள் ஆயிற்று. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் போன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். லூக்கா. மற்றும் இயேசு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அது எழுதப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலிருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். மத்தேயு. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், அகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி, நான் அவருடைய வஸ்திரத்தை அகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் போல், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். கொரிந்தியர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளையல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். மத்தேயு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சக்குனராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சக்குனராயிருக்க கடவீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு திஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சிறந்த ஆசிரியர் காரணம் மற்றும் விளைவு இரண்டையும் அறிந்திருந்தார். உண்மை தன்னை தொடர்பு கொள்கிறது என்பதை அறிந்திருந்தார், ஆனால் ஒருபோதும் பிழையை அளிக்கவில்லை. ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. தெய்வீக கோட்பாடு அல்லது ஆவி அனைத்தையும் புரிந்து கொண்டு வெளிப்படுத்துகிறது. எனவே அனைவரும் தெய்வீக கோட்பாடு பூரணமாக இருப்பதைப் போலவே முழுமையாய் இருக்க வேண்டும். ஆவிக்கு எதுவும் புதிதல்ல. எல்லாவற்றையும் எழுதியவர் நித்திய மனதிற்கு எதுவும் புதுமையாக இருக்க முடியாது. அவர் நித்தியத்திலிருந்து அவருடைய சொந்த கருத்துக்களை அறிந்தவர். தெய்வம் அவரது வேலையில் திருப்தி அடைந்தது. ஆன்மீக படைப்பு அவருடைய எல்லையற்ற தன்னிறைவு மற்றும் அழியாத ஞானத்தின் வளர்ச்சியாகவும் வெளிப்பாடாகவும் இருந்ததால் அவர் எப்படி வேறு விதமாக இருக்க முடியும்? எல்லா யதார்த்தங்களும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் இணக்கமான மற்றும் நித்தியமானவை. அவர் உருவாக்குவது நல்லது, மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார். ஆகவே பாவம், நோய் அல்லது மரணம் ஆகியவற்றின் ஒரே யதார்த்தம் கடவுள் அவர்களின் மாறுவேடத்தை அகற்றும் வரை உண்மையற்றவை மனிதனுக்கு உண்மையானவை, தவறான நம்பிக்கை என்று தோன்றுகிறது. அவை உண்மையல்ல, ஏனென்றால் அவை கடவுளிடமிருந்து இல்லை. கடவுளின் எண்ணங்கள் பரிபூரணமானவை, நித்தியமானவை. பொருள் மற்றும் வாழ்க்கை, பொருள் மற்றும் தற்காலிக எண்ணங்கள் மனிதர்கள் பிழையை உள்ளடக்கியது. கடவுள் ஆவி மட்டுமே காரணம் என்பதால் அவர்களுக்கு ஒரு தெய்வீக காரணம் இல்லை. தற்காலிக மற்றும் பொருள் பின்னர் ஆவியின் படைப்புகள் அல்ல. அவை ஆன்மீக மற்றும் நித்தியத்தின் கள்ளத்தனமானவை. மரண மனம் என்பது மனித நோக்கங்களின் ஒப்புக்கொள்ளப்பட்ட இருக்கை. இது பொருள் கருத்துக்களை உருவாக்குகிறது மற்றும் உடலின் ஒவ்வொரு மாறுபட்ட செயலையும் உருவாக்குகிறது. தெய்வீக மனதில் இருந்து செயல் தொடர்ந்தால் செயல் இணக்கமானது. தவறான மனதில் இருந்து வந்தால் அது மாறுபட்டது மற்றும் பாவம், நோய், மரணம் ஆகியவற்றில் முடிகிறது. அந்த இரண்டு எதிர் ஆதாரங்களும் ஒருபோதும் நீரூற்று அல்லது நீரோட்டத்தில் ஒன்றிணைவதில்லை. பரிபூரண மனம் பரிபூரணத்தை அனுப்புகிறது, ஏனென்றால் கடவுள் மனம். அபூரண மரண மனம் அதன் சொந்த ஒற்றுமையை அனுப்புகிறது. அதில் புத்திசாலி எல்லாம் வீண் என்று கூறினார். உண்மைக்கு பிழையின் உணர்வு இல்லை, காதலுக்கு வெறுப்பு உணர்வு இல்லை, வாழ்க்கைக்கு மரணத்துடன் கூட்டு இல்லை. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை தங்களைப் போலல்லாமல் எல்லாவற்றையும் அழிக்கும் ஒரு சட்டமாகும், ஏனென்றால் அவை கடவுளை தவிர வேறு எதையும் அறிவிக்கவில்லை. நோய், பாவம், மரணம் ஆகியவை வாழ்க்கையின் பலன்கள் அல்ல. அவை சத்தியத்தை அழிக்கும் உள்ளார்ந்தவை. பரிபூரணமானது அபூரணத்தை உயிரூட்டாது. கடவுள் நல்லவர், அனைவரின் நீரூற்று என. அவர் தார்மீக அல்லது உடல் ரீதியான குறைபாட்டை உருவாக்கவில்லை. எனவே இத்தகைய குறைபாடு உண்மையானதல்ல, ஆனால் மாயை, பிழையின் விராசு. தெய்வீக அறிவியல் இந்த மகத்தான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் அடிப்படையில் இயேசு வாழ்க்கையை நிரூபித்தார். எந்த வகையிலும் பிழையை அஞ்சவோ கீழ்ப்படியவோ இல்லை. தொட்டிலுக்கும் கல்லறைக்கும் இடையில் காணப்படுவதிலிருந்து மனிதனை பற்றிய நமது கருத்தாக்கங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டால் மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் மனிதனுக்கு நிலைத்திருக்காது. புழுக்கள் அவனை மாம்சத்திலிருந்து கொள்ளையடிக்கும். ஆனால் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பிறப்பு, முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்படும் மனிதன் மிருகங்கள் மற்றும் காய்கறிகளைப் போன்றது. சிதைவு சட்டங்களுக்கு உட்பட்டது. மனிதன் தனது ஆரம்ப கட்டத்தில் தூசி கொண்டிருந்தால் அவன் இறுதியில் அவனது பழமையான நிலைக்கு திரும்புகிறான் என்ற கருதுகோளை நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் மனிதன் ஒருபோதும் மனிதனை விட அதிகமாகவோ குறைவாகவோ இருந்ததில்லை. அதன் விஞ்ஞானத்தில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள கடவுளை உண்மையில் உள்ள எல்லாவற்றிற்கும் தெய்வீக கோட்பாடாக கருதுவதன் மூலம் நீங்கள் தொடங்க வேண்டும். ஆவி, வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஒன்றாக ஒன்றிணைத்தல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்திசாலித்தனம், ஞானம், இருப்பது, அழியாத தன்மை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய பண்புக்கூறுகள், எல்லையற்ற தெய்வீக கோட்பாடு, அன்பின் நித்திய வெளிப்பாடுகள். அவருடைய ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது அல்ல. எந்த வாழ்க்கையும் தெய்வீகமானது அல்ல. எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நல்ல கடவுள் தருகிறார். பொருளில் உயிர் இருக்கிறது என்றும், பாவம், நோய், மரணம் ஆகியவை கடவுளின் படைப்புகள் என்றும் நம்புவதில் பிழை எப்போது மறைக்கப்படும். விஷயத்திற்கு புத்திசாலித்தனம், வாழ்க்கை அல்லது உணர்வு இல்லை என்பதையும், எல்லா துன்பங்களுக்கும் எதிர் நம்பிக்கைதான் வளமான ஆதாரம் என்பதையும் எப்போது புரிந்து கொள்ள முடியும்? ஒரே ஒரு முதன்மை காரணம் இருக்கிறது. எனவே வேறு எந்த காரணத்திலிருந்தும் எந்த விளைவும் இருக்க முடியாது. மேலும் இந்த பெரிய மற்றும் ஒரே காரணத்திலிருந்து தொடராத எந்த ஒரு யதார்த்தமும் இருக்க முடியாது. பாவம், நோய், நோய் மற்றும் இறப்பு ஆகியவை அறிவியலுக்கு சொந்தமானவை அல்ல. அவை பிழைகள். அவை உண்மை, வாழ்க்கை அல்லது காதல் இல்லாததை முன்வைக்கின்றன. இருப்பது விஞ்ஞானத்தில் உள்ள பெரிய உண்மை. உண்மையான மனிதர் எப்போதும் எப்போதும் பூரணமாக இருப்பார் என்பது மறுக்க முடியாதது. ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவமாக பிரதிபலிப்பாக இருந்தால் அவன் தலைகீழாகவோ இல்லை, ஆனால் நேர்மையானவனாகவும் கடவுளை போன்றவனாகவும் இருக்கிறான். கடவுள் மட்டுமே மனம் மற்றும் வாழ்க்கை என்று ஒப்புக்கொள்ளப்பட்டால் பாவத்திற்கும் மரணத்திற்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. பரலோகத்தில் உள்ள நம்முடைய பிதா பரிபூரணராக இருப்பதைப் போல எவ்வாறு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவியலில் கற்றுக்கொள்ளும் போது சிந்தனை புதிய மற்றும் ஆரோக்கியமான சேனல்களாக மாற்றப்படுகிறது. அழியாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதை நோக்கி பொருளிலிருந்து விலகி இணக்கமான மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் கோட்பாட்டிற்கு. இயேசு அறிவியலில் பரிபூரண மனிதரை கண்டார். அவர் பாவமுள்ள மனிதனுக்கு மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் தோன்றினார். இந்த பரிபூரண மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார். மனிதனை பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது. இவ்வாறு இயேசு தேவனுடைய ராஜ்யம் அப்படியே உலகளாவியது. மனிதன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்று கற்பித்தார். கடவுள் அனைத்தையும் மனதின் மூலமாக படைத்து அனைத்தையும் பரிபூரணமாகவும் நித்தியமாகவும் படைத்தார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.